ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் நல்லவராயிருப்பதற்காக உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் மாறாதவராயிருப்பதற்காக உமை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த ஜபங்களுக்கு, நீர் கொடுத்த பதில்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரத்திலே நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகுப்பனே, பல ஆண்டுகளாக இவ்வாறாக வானொலி மூலமாய் உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களுக்கு தந்திருக்க மிகப்பெரிய இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். தகுப்பனே, சமீப காலமாகத்தான் இந்த வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எங்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வசனங்களை அவர்கள் கேட்டு அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக்கிக் கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பணி செய்வதற்காக, மக்களுக்கு சேவை செய்வதற்காக திருமணம் வேண்டாம், குடும்ப வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளி கர்த்தருடைய சேவையிலே ஈடுபட்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு வரம் அனுபடினாலே அவர்கள் சிறந்த பணி செய்ய அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள், கல்வி பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள், சமுதாய சேவையிலே ஈடுபட்டிருக்கிறவர்கள், திருச்சபையை வழிநடத்தும் பணியில ஈடுபட்டிருக்கிறவர்கள், ஒவ்வொருவருக்கும் தேவையான உடைய தூய ஆவியின் வல்லமையையும் அன்பையும் ஞானத்தையும் சரீர பலனையும் கொடுத்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, ஊழியத்திற்காக தங்கள் சொந்த வீட்டை விட்டு தூர இடங்களுக்கு சென்றிருக்கிற அருமையான ஊழியக்கார சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும், சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும், ஊழியம் செய்யும் இடத்திலே சரியான உதவிக்கரங்களை கொடுத்து தூயாவியினாலே ஒவ்வொரு நாளும் நீர் தெளிவாய் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த நேரத்திலேயும் வேலை இல்லாமல் இருக்கும் குடும்ப தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. மனைவியையும் பிள்ளைகளையும் காப்பாற்றுவதற்கும் ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும் முடியவில்லையே என்ற துக்கத்தோடு இருக்கிற சகோதரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதே நேரத்தில் வேலை செய்ய மனமற்ற மனிதர்களையும் உடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். சோம்பலாய் சுற்றி தெரிகிறவர்களையும் உடைய கருத்திலே நாங்கள் நினைப்பூட்டுகிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு மனபாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தர் எனக்கு தரும் பணி எதுவாயிருந்தாலும் அதை நான் சந்தோஷமாய் செய்வேன் என்ற மனமுவந்து அவர்கள் வேலை தேட நீரே உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இன்னமும் பாவ பழக்க வழக்கங்களிலே விடுதலை பெற முடியாமல் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த முயற்சி செய்வதை விட்டுவிட்டு கர்த்தரின் கிருபையை தேட, கர்த்தரின் உதவியை நாட, தூய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள்ள, பூரணமாய் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் அநேகர் இப்படிப்பட்ட வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்யும். இந்த நேரத்திலேயும் ஆதரவற்ற பெரியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதான ஐயாவுக்காக, அம்மாவுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சொந்த பிள்ளைகள் இருந்தாலும் கவனிக்க மனமற்றவர்களாக இருப்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். நீர் அவர்களை ஏற்றுவதுமாய் கரம் பிடித்து வழிநடத்த உம்முடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்றோரை நேசிக்கக்கூடிய அன்பை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் தந்திருள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னமும் நீண்ட நாட்களாக தீராத வியாதினாலே பாதிக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி பரிபூர்ணமான சுகத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இன்னமும் மரணத்தின் வாசலிலே இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மரண பயத்தோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனை குறித்த நிச்சயமற்றவர்களாக இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரையாவது அனுப்பி இயேசு கிறிஸ்து அவர்கள் பாவத்திற்காகவும் மரித்திருக்கிறார், என்ற நல்ல செய்தியை அவர்களுக்கு சொல்லவும் அவர்கள் அதை விசுவாசிக்கவும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்யவும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவங்களை அறிக்கை செய்த பின்னரும் ஆண்டவர் என்னை மன்னித்திருப்பாரா என்ற சந்தேகத்தோடு இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும். நீர் வாக்கு மாறாதவர் என்பதை உணர்ந்து கொண்டு நன்றி கலந்த உள்ளத்தோடு தங்கள் வாழ்க்கையுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க கிருபை செய்யும். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் சிறப்பான நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் நினைவு கூறும் விசேஷித்த நாட்கள் உண்மையாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைந்த நாட்களை அமைய, அவர்கள் துவங்கும் புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஆண்டாய் இருக்கவும் அருள் புரிய கெஞ்சுகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்மேலே பூரண விசுவாசம் உள்ளவர்களாய் கருத்தோடு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன் எசேக்கியேல் 2:1. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூண்டி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். எசேக்கியேல் தரிசனத்தை கண்ட பிறகு முகங்குப்புற விழுந்தார் என்று முந்தைய அதிகாரத்திலே பார்த்தோம். இப்பொழுது அவருக்கு நேராக தேவனுடைய அழைப்பு வருகிறது. தேவன் அவரை அழைத்து ஊழிய பொறுப்பையும் அதற்கு தேவையான வல்லமையையும் கொடுக்கிறதை இங்கே பார்க்கிறோம். இங்கே மனுபுத்திரனே என்கிறார். தேவன் எசேக்கியேலை பார்த்து இவ்வாறு அழைக்கிறார். இந்த புத்தகத்திலே 100 தேவன் எசேக்கியேலை மனுபுத்திரனே, மனுபுத்திரனே என்று அழைக்கிறதை நாம் பார்க்க முடியும். தானியேலும் இந்த விதமாகவே அழைக்கப்பட்டதை தானியேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த 2 நபர்கள் மட்டுமே இவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த பெயரை தனக்கு எடுத்து பயன்படுத்தினார். 86 புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த பெயரை எடுத்து பயன்படுத்துகிறார். இது அவருடைய புறக்கணித்து தள்ளப்பட்டதையும் நிந்தையையும் அவர் உயர்த்தப்பட்டதையும் அர்த்தப்படுத்துகிறது. அவர் மனுஷகுமாரனாக மனுபுத்திரனாக இருக்கிறார். எசேக்கியேல் தன் வாழ்க்கையிலே அநேக பாடுகளின் மத்தியிலே கடந்து வந்தார். யாராவது என்னை பார்த்து, நீங்கள் தானியேலுடைய இடத்திலா, எரேமியாவின் இடத்திலா, அல்லது எசேக்கியேலின் இடத்திலா, யாருடைய இடத்திலிருந்து பணிபுரிய விரும்பவில்லை என்று ஒருவர் கேட்டால், எசேக்கியேலின் நிலையிலிருந்து பணிபுரிய விரும்பவில்லை என்றுதான் சொல்வேன். தானியேலுக்கு பாபிலோன் அரண்மனையிலே ஆபத்து இருந்தது உண்மைதான். அவர் சிங்கக்கபியிலே ஒரு இரவை செலவழிக்க வேண்டியதாயிருந்தது உண்மைதான். தேவன் தலையிடாதிருந்தால் தானியேல் சிங்கத்தின் உணவாக மாறியிருப்பார். ஆனாலும் எசேக்கியேல் ஊழியத்தை விட தானியேலுடைய பணி சற்று இனிமையானது. ஏனென்றால் பாபிலோன் அரண்மனையின் சிறந்த வசதிகள் அவருக்கு கிடைத்திருந்தது. அதேபோல எரேமியாவின் ஊழியத்தை பார்த்தாலும் அவர் மிகவும் களைப்புற வேண்டிய நிலை இருந்தது. மக்கள் சிறைப்பட்டு போகும் வரையிலும் அவர் மிகவும் ஆபத்தான ஊழியத்தையே செய்தார். இதேபோல எசேக்கியேலும் மிகவும் கடினமான பணியை செய்யும்படி தேவனால் அனுப்பப்பட்டார். இவர் விசுவாச துரோகத்திலே ஈடுபட்ட ஜனங்களோடு பேச வேண்டியதாயிருந்தது. தேவனுடைய ஜனங்கள் என்று தங்களை எண்ணிய, ஆனால் உண்மையில் தேவனுக்கு எதிரான கலகத்திலே ஈடுபட்டிருந்த ஜனங்களிடத்திற்கு சென்று இவர் பிரசங்கிக்க வேண்டியதாயிருந்தது. தேவனுடைய ஆவியானவர் இப்பொழுது எசேக்கியேல் மீது வந்து அவரை அவருடைய பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன் எசேக்கியேல் 2:2. இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூண்டி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். எசேக்கியேலுக்கு கொடுத்த பணியை செய்து முடிக்க அவருக்கு தேவனுடைய ஆவியானவர் வல்லமையை கொடுக்கிறார். ஆம், தேவன் உங்களுக்கு ஒரு பணியை, ஒரு ஊழியத்தை கொடுப்பார் என்றால் அதை செய்து முடிப்பதற்கு தேவையான ஞானத்தையும் வல்லமையையும் அவரே தருவார். உண்மையில் தேவனுடைய பணியானது தேவனுடைய வல்லமையினாலேயே செய்யப்பட வேண்டும். தேவன் தந்த பணியை உங்களுடைய சொந்த பலத்தால் செய்ய முடியாது என்பதை உணர்வதே நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே வளர்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம். மோசே இந்த ஒரு உண்மையை இறுதியிலே அடைந்தார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே அவர் இருந்தபோதும் அவரால் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க முடியவில்லை. தேவன் அவரை பார்த்து, நான் உன் மூலமாக இதை செய்ய முடியும் என்று கூறினார். தேவன் மோசேயை தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படி அழைத்தார். ஆகவே மோசேயால் அதை செய்ய முடிந்தது. மோசேயிடம் காணப்பட்ட வேறு எந்த காரியத்தாலும் இந்த காரியத்தை மோசே செய்து முடிக்கவில்லை. தேவனோடு இருந்த அவருடைய உறவிலேயே இதை செய்து முடித்தார். இன்றைய நாட்களிலேயும் இதை நடைமுறையாக பார்க்கலாம். இந்த விதமாக ஊழியத்திலே, சபை விசுவாசியின் வாழ்க்கையிலே, மிஷனரி இயக்கத்திலே, பணித்தளத்திலே நடக்கிறதை நீங்கள் காணலாம். ஒரு இளம் தம்பதியார் ஒரு தேவ ஊழியரிடத்திலே வந்து, நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்திற்காக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ஊழியருக்கு அவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டிருப்பதாக நம்ப முடியவில்லை. அதே வேளையிலே அவர்களுடைய இந்த தீர்மானத்தின் குறுக்கே நிற்கவும் விரும்பவில்லை. ஆகவே தேவனுடைய ஊழியர் சில கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டுவிட்டு அவர்களை அனுப்பிவிட்டார். அந்த தம்பதியர் பணித்தளத்திற்கு சென்று சில நாட்களுக்கு பிறகு மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக திரும்பி வந்தார்கள். ஆகவே இந்த தேவ ஊழியர் அவர்களிடத்தில் சென்று நடந்த காரியங்களை ஒன்றுவிடாமல் விசாரித்தார். அப்பொழுது அவர்கள் தேவனால் கைவிடப்பட்டதால் அடைந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த தம்பதியருக்கு தேவனுக்காக செல்ல விருப்பம் இருந்தது, இரத்த சாட்சியாக மரிக்கவும் விருப்பம் இருந்தது. இருந்தபோதிலும் தேவன் அவர்களை பயன்படுத்த விரும்பவில்லை. ஆகவே தேவ ஊழியர் அவர்களிடத்திலே, நீங்கள் பணித்தளத்திற்கு செல்லும்படி எப்பொழுதாவது தேவன் உங்களை அழைத்ததாக உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த பணியை செய்வதற்கு தேவையான வல்லமையை அவர் கொடுப்பதாகவும் உணர்ந்ததுண்டா என்று கேட்டார். அவர்கள் அந்த ஒரு நிச்சயத்தை பெறவில்லை. ஆதலால் பதில் சொல்ல முடியாமல் திகைத்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நாம் தேவனால் அவருடைய பணிக்கு அழைக்கப்படுவோமானால் அதை செய்வதற்குரிய வல்லமையை அவரே தருவார் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு கடினமான பணியை செய்யும்படிக்கு எசேக்கியேல் அழைக்கப்பட்டார். தேவன் எசேக்கியேலுக்கு அவருடைய பணியை குறித்து சொல்லப்போகிறார். இந்த வேத பகுதியை குறித்து வியாக்கியானம் கொடுக்கும் ஒரு கர்த்தருடைய ஊழியர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். தேவன் இவ்விதமாக என்னுடைய ஊழியத்தை குறித்து முதலிலேயே சொல்லியிருப்பாரானால் நான் தேவனை பார்த்து, தேவனே சற்று போரும், நான் இப்பொழுதே இந்த ஊழியத்தை விட்டுவிடுகிறேன், நான் முன்பு செய்து வந்த வங்கி பணிக்கே சென்று விடுகிறேன், என்னை விட்டுவிடும் என்று சொல்லியிருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் தேவன் அவ்விதமாக முதலிலேயே அவருடைய ஊழியத்தை குறித்து அவருக்கு சொல்லாததற்காக அவர் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் சொன்னார். ஆனால் இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசியை பாராட்ட வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது தேவன் எசேக்கியேலிடம் அவருடைய பணியை குறித்து விவரமாக சொல்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:3-4 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவர்களிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. இங்கே நான் பார்க்கிறது என்ன? எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். கலகக்கார ஜாதி என்ற வார்த்தை இந்த புத்தகத்திலே மீண்டும் மீண்டும் வருகிறதை நாம் பார்க்கலாம். இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கலகத்திலே இறங்கிய மக்கள். அவருக்கு கீழ்ப்படியாது அவருக்கு எதிர்த்து நின்றவர்கள். இங்கே ஜாதி என்பதற்கு மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்டுள்ள சொல்லிற்கு புறஜாதி என்பது அர்த்தமாகும். இது எப்பொழுதும் போல தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்ற அர்த்தத்திலே இங்கே சொல்லப்படவில்லை. எனவே இஸ்ரவேல் ஜனம் பரிசுத்த ஜாதி என்ற நிலையிலிருந்து புறஜாதி என்று சொல்லப்படும் அளவிற்கு அவர்களைப் போல ஆனார்கள். தங்களுடைய பாவத்தால் இந்த பெயரை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். பரிசுத்த ஜாதி என்ற பாக்கியத்தை இழந்தார்கள். இந்த இஸ்ரவேலர் கலகக்கார ஜாதி. இவர்கள் தேவனுக்கு எதிராக கலகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். அருமையானவர்களே, இன்று நாம் சுவிசேஷத்தினால் சந்திக்க முடியாத அளவிற்கு மிகவும் கடினமான இருதயம் உள்ள ஜனங்கள் யார் தெரியுமா? சபை உறுப்பினர்கள்தான். சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தை புறக்கணித்துவிட்டு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் சபையிலே இருந்தாலும் உண்மையில் தேவனுக்கு எதிரானவர்கள். அவர்கள் நினைப்பது என்னவென்றால், கிறிஸ்தவர்களாக இருப்பது என்றால் லேசான காரியம், ஆலயத்திற்கு வந்தால் மட்டும் போதுமானது, தேவன் நம்மை ஆசீர்வதித்து விடுவார் என்று நினைக்கிறார்கள். ஒரு வசதியான வாழ்க்கை வாழ விரும்புகிறார்கள். யாராவது சபைக்குள்ளே வந்து தங்களை பாவிகள் என்று சொன்னால் தாங்க மாட்டார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், வேத வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்வதிலே பிரியப்பட மாட்டார்கள். இவர்களைத்தான் நாம் சந்திக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் வேண்டுமென்றே காதை அடைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்கள் எசேக்கியலைப் போல கடினமான ஊழியம் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆகவே ஊழியத்திற்குள்ளே வருகிறவர்கள் தங்கள் அழைப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, அவ்வாறு உறுதியில்லாது ஊழியத்தை செய்ய வருகிறதை விட வேறு ஏதாவது வேலை செய்ய போய்விடலாம். அருமையானவர்களே, நான் ஏன் இவ்வாறு சொல்லுகிறேன் என்றால், ஊழியம் தேவனுடைய வல்லமையினாலே செய்யப்பட வேண்டியது. அவ்வாறு செய்யும் பொழுதே அது எளிதானதாக இருக்கும். இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்காக தைரியமாக நிற்க வேண்டுமானால் கடினமான காரியமாக இருக்கும். தொடர்ந்து எசேக்கியேல் 2:5 பார்ப்போம். கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். தேவன் எசேக்கியேலை பார்த்து இவ்வாறு கூறுகிறார், நான் உன்னை இந்த ஜனங்களிடத்திற்கு போவதற்காக அழைக்கிறேன். அவர்கள் உனக்கு என்ன பதில் கொடுத்தாலும் கவலைப்படாதே. அவர்களுக்குள்ளே என்னுடைய வார்த்தையை சொல்லும் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிந்தால் போதும் என்று சொல்கிறார். எசேக்கியேல் சென்ற பிறகு மக்கள் யாவரும் உண்மையிலேயே இவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். மக்களுக்கு அவருடைய கருத்துக்கள் பிடிக்காமல் எதிரானதாக இருந்தாலும் எப்பொழுதும் மக்கள் அவ்வாறே சொன்னார்கள். ஆம் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு சாட்சியே ஒரு பிரசங்கியாருக்கு தேவையானதாக இருக்கிறது. அவர் சென்று போன பின்பும் அவருக்கு தெரிந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தையை அவர் சிறப்பாக பிரசங்கித்தார் என்று மக்கள் சொல்ல வேண்டும். இது முக்கியமானது. எசேக்கியேல் 2:6 பாருங்கள். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெருஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலகவிட்டார். எசேக்கியேல் ஒரு ஆபத்தான இடத்திற்கு செல்லுகிறார் என்பதை இங்கே தெளிவாக பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ அவர்களுக்கு பயப்படாதே, அவருடைய வார்த்தைக்கு அஞ்சாதே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பயப்படக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் சொல்வது என்ன? நீ இதற்கெல்லாம் பயப்படாதே என்றுதான் சொல்கிறார். இங்கே எசேக்கியேலின் ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை தேவன் தெளிவாக சொல்கிறார். தொடர்ந்து எசேக்கியேல் 3:ம் சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்திலே தீர்க்கதரிசியை அந்த கடினமான பணிக்கு ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேலை விட எரேமியா தீர்க்கதரிசி வித்தியாசமானவர். எரேமியா உடைந்த இருதயத்தோடும் கண்களில் வழியும் கண்ணீரோடும் ஊழியம் செய்தவர். தன்னுடைய ஜனங்களை சிறையிருப்பிற்கு அனுப்புவது தேவனுடைய உள்ளத்தை உடைக்கிறதாக இருக்கிறது என்பதை தேவன் எரேமியாவின் கண்ணீர் மூலமாக வெளிப்படுத்தினார். இப்பொழுது ஜனங்கள் சிறையிருப்பிற்குள்ளே வந்துவிட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மிகவும் கடினமானவர்களாக கசப்பு நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இருந்தபோதிலும் இந்த காலகட்டத்திலே எருசலேம் நகரமோ தேவ ஆலயமோ இன்னமும் இடிக்கப்படவில்லை. இந்த மக்கள் பாபிலோனுக்கு வந்து 7 ஆண்டுகளுக்கு பின்பே அந்த சம்பவம் நடைபெற்றது. எனவே இந்த மக்கள் மத்தியிலே காணப்பட்ட பொய் தீர்க்கதரிசிகள், நாம் தேவனுடைய ஜனங்கள், ஆகவே நம் சொந்த மண்ணிற்கு சீக்கிரமாக திரும்புவோம் என்று பொய் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த பொய் தீர்க்கதரிசிகள் எசேக்கியேலை பார்த்து, இதையெல்லாம் சொல்வதற்கு உன்னை யார் என்று எண்ணினாய்? நாங்களெல்லாம் தேவ ஜனங்கள். நாங்கள் எங்களுடைய பூமிக்கு திரும்பி போகிறோம். நாங்கள் வெகு நாட்களாக சிறையிருப்பிலே இருக்கப் போவதில்லை என்கிறார்கள். ஆனால் கர்த்தர் எசேக்கியேலிடம், அவர்கள் தங்கள் தேசத்திற்கு இப்பொழுது திரும்புவதில்லை என்று சொல் என்று
தெளிவாக சொன்னார். எரேமியா சொன்னது போலவே அவர்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்பிலே இருந்தார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவ்வாறு பாபிலோனிலே அவர்கள் இருக்கும்பொழுது அவர்கள் நிலத்திலும் கட்டிடம் கட்டும் பணியிலும் கால்வாய் வெட்டும் பணியிலும் கடுமையாக உழைப்பார்கள். அவர்களுக்கு இது ஒரு கடுமையான காலமாக இருக்கப் போகிறது என்பதையும் நீ சொல் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 3:1 பாருங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி. இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்றார். இங்கே மீண்டும் மனுபுத்திரனே என்ற பெயரை பார்க்கிறோம். எசேக்கியேல் மிகவும் கடினமான பணியை செய்து மிகவும் உபத்திரவத்தை அனுபவிக்கப் போகிறதனால் கர்த்தர் அந்த பெயரை அவருக்கு கொடுக்கிறார். நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோட பேசு என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். இதுவே ஒரு சிறந்த உணவு. எசேக்கியேல் தேவனுடைய வார்த்தையை உண்ண வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வசனம் நம்முடைய சரீரத்தோடு கலந்து விடுகிற ஒன்றாக இருக்க வேண்டும். அதிலேயே நாம் பலனடைய வேண்டும். வேத வசனத்தை வாசிக்காத, அதன் மேல் விருப்பமில்லாத ஒருவர் வேதத்தை பிரசங்கிக்கவே கூடாது. வேத வசனத்தை விசுவாசிக்காத ஒருவன் ஊழியத்தை விட்டும் வெளியேற வேண்டும். பிரசங்க மேடை உங்களுடைய பேச்சு திறமையை வெளிப்படுத்துவதற்காகவோ உங்கள் ஞானத்தை வெளிப்படுத்துவதற்காகவோ வைக்கப்படவில்லை. தேவனுடைய வசனத்தை வல்லமையோடு அறிவிக்கவே பிரசங்க மேடைகள் இருக்கிறது. இப்பொழுது எசேக்கியேல் 3:2-3 பார்ப்போம். அப்படியே என் வாயை திறந்தேன், அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது. உங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரம் வேண்டுமென்றால் தேவனுடைய வசனத்தை வாசியுங்கள். அதுவே மிகவும் இனிமையான உணவாகும். நான் உங்களிடம் ஒன்று கேட்க விரும்புகிறேன். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? இல்லை, இதற்கு முன்பதாக நான் ஒன்றை கேட்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நேசிக்காத வரை இயேசுவை ஒருபொழுதும் நேசிக்க முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் வேதத்தை நேசிக்க வேண்டும். நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு முன்னரே அதை நேசிக்கும் பண்பு வேண்டும். அவ்வாறு அதிலே அன்பு கூர்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் ஒரு நபரை வெளிப்படுத்தும். அவர் இயேசு கிறிஸ்து. அவரிலே அன்பு கூறுங்கள். எசேக்கியேல் வேதத்தை பற்றி என்ன சொல்கிறார்? அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாயிருந்தது என்கிறார். ஆம், அவர் தேவனுடைய வார்த்தையை நேசித்தார். எசேக்கியேல் 3:4-5 பாருங்கள். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோட பேசு. விளங்காத பேச்சும் கடினமான பாஷையும் உள்ள ஜனத்தண்டைக்கல்ல, இஸ்ரவேல் சந்ததியாரிடத்திற்கே நீ அனுப்பப்படுகிறாய். எசேக்கியேல் வெளிநாட்டிற்கு ஊழியம் செய்ய தேவனால் அனுப்பப்படவில்லை, தன்னுடைய சொந்த ஜனங்களிடத்திற்கே அனுப்பப்பட்டார். புரியாத பாஷை உள்ளவர்களிடத்திலே செல்லும் பொழுது அவருடைய பாஷையை படிக்க வேண்டும். தேவன் அந்த ஊழியத்தை இவருக்கு கொடுக்காமல் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கே எசேக்கியேலை அனுப்பினார். தொடர்ந்து 6-7 பாருங்கள். விளங்காத பேச்சும் தாங்கள் சொல்லும் வார்த்தைகளை நீ அறியாத கடினமான பாஷையும் உள்ள அநேகமான ஜனங்களிடத்திற்கு நீ அனுப்பப்படவில்லை. நான் அவர்களிடத்திற்கு உன்னை அனுப்பினாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்களோ? இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமும் உள்ள இருதயமும் உள்ளவர்கள். எசேக்கியேலை பார்த்து தேவன் இவ்வாறு சொல்கிறார். எசேக்கியேலே, நான் உன்னை எனக்கு விரோதமாக கலகத்தில் ஈடுபட்டிருக்கிற முரட்டாட்டமான ஜனங்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அவர்கள் எனக்கும் செவி கொடுக்க மாட்டார்கள், உனக்கும் செவி சாய்க்கப் போவதில்லை என்றுதான் சொல்கிறார். தொடர்ந்து 8-9 பாருங்கள். இதோ, உன் முகத்தை அவர்கள் முகத்துக்கு எதிராகவும் உன் நெற்றியை அவர்கள் நெற்றிக்கு எதிராகவும் கெட்டியாக்கினேன். உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டாரென்று நீ
அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு என்றார். இங்கே கர்த்தர் இசேக்கியேலுக்கு என்ன சொல்லுகிறார்? நீ முன்னேறி சென்று என்னுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நான் உன்னுடைய தலையை கடினமானதாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அதேவேளையிலே எரேமியாவின் தலையை தேவன் கடினமானதாக மாற்றவில்லை. இதை நாம் நினைக்க வேண்டும். எரேமியாவின் இருதயம் மென்மையானது. தனக்கு எதிராக வந்த பிரச்சனைகளுக்கு எதிராக அவர் எழுந்து நிற்க இயலாதவர். ஒருமுறை அவர் தேவனிடத்திலே சென்று தன்னுடைய ஊழியத்தையே ராஜினாமா செய்தவர். ஆனால் இசேக்கியேல் தன்னுடைய ஊழியத்தை ராஜினாமா செய்யப்போவதில்லை. தேவன் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் கடினமான தலையை உடையவர்கள், ஆனால் அவர்களுடைய தலையை விட உன் தலையை இன்னும் அதிக கடினமானதாக நான் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் எந்த இடத்திலே ஒரு ஊழியக்காரரை வைக்கிறாரோ அந்த இடத்திலே அவர்கள் பணிபுரிவதற்கான வல்லமையை, அதிகாரத்தை, எல்லாவற்றையும் தேவனே அவர்களுக்கு கொடுப்பார். அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும்படியான வலிமையையும் கொடுப்பார். இருதயம் கலங்கிவிடாதபடி அதை திடப்படுத்துவார். ஆகவே தேவன் உங்களை அனுப்புகின்ற இடத்திற்கு நீங்கள் அவரை நம்பி தாராளமாக போகலாம். இதனைத் தொடர்ந்துள்ள வசனங்களிலே இசைக்கியேல் என்ன செய்ய வேண்டும் என்பதனை குறித்து கர்த்தர் சொல்கிறார். பாருங்கள், இசைக்கியேல் 3:15-19 வாசிக்கிறேன். கேபார் நதி அண்டையிலே தெலாபீபிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்திற்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுப்புத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடே காக்கும்படியாகவும் அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் தன் ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவானாயில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோவென்றால் உன் ஆத்மாவை தப்புவிப்பாய். இங்கே தன்னுடைய ஜனங்களை எச்சரிக்கும் ஒரு காவலாளனாக இசேக்கியேலை தேவன் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் இதை விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் அவர் இஸ்ரவேல் மக்களை எச்சரிக்க வேண்டியது அவசியமே. தேவன் அவரிடத்திலே, உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று நீ அவர்களை எச்சரிக்காமற் போனால் நீதான் அதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும். நான் அதை உன்னிடத்திலே கேட்பேன். நீ அவர்களை எச்சரித்தும் அவர்கள் தங்கள் பாவங்களிலே நிலைத்திருந்து கீழ்ப்படியாமல் மறித்து போனால் நீ அதற்கு பொறுப்பு அல்ல என்று சொல்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் பணியிலே அழைத்திருப்பார் என்றால் உண்மையோடு உத்தமத்தோடு பாவத்தை பாவம் என்று சொல்லி எச்சரிக்க வேண்டியது நமது கடமையாயிருக்கிறது. நீங்கள் ஓய்வு நாள் பள்ளியிலே ஒரு ஆசிரியராக, ஆசிரியையாக பணி செய்தாலும் சரி, வாலிபர் ஐக்கிய சங்கங்களை நடத்தினாலும் சரி, அல்லது பெண்களுக்காக ஆண்களுக்காக சிறப்பான கூட்டங்களை நடத்தினாலும் சரி, திருச்சபையிலே போதக ஊழியத்தை செய்தாலும் சரி, பாவத்தை பாவம் என்று சொல்லுங்கள். அதற்காகவே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள்.
நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ரோமர் 10:13.